நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். இன்னும் 48 மணி நேரத்தில் நம்மிடமிருந்து விடைபெறவிருக்கும் 2019 ஆஸ்திரேலியாவுக்கு அதிக நலன்களை விட அதிக அழிவுகளை தந்த ஆண்டாக பார்க்கலாம். அரசியல், பொருளாதாரம், அகதிகள், குடியேற்றம், வறட்சி, காட்டுத்தீ எனும் தலைப்புகளில் 2019 ஆஸ்திரேலிய நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம். மே மாதம் 18 நாட்டில் நடந்த ஃபெடரல் தேர்தலின் முடிவு அரசியலின் ஆச்சரியம் எனலாம். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போனானாம் என்ற கதையாக நடந்த அரசியல் திருப்பம் அது. 6 காத்திருந்த லேபர் கட்சி தான் தான் அடுத்து ஆட்சியமைக்கப் போவதாகவும் பில் ஷார்டன் அடுத்த பிரதமர் என்பதாகவும் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் 9 முன்புதான் லிபரல் கட்சியின் தலைமைக்கு வந்த ஸ்காட் மோரிசன் லிபரல் கட்சியை தோல்விக்கிட்டு செல்லும் பிரதமராக இருப்பார் என்று கருத்து கணிப்புகளும் அரசியல் நிபுணர்களும் கூறி வந்த நிலையில் கணிப்புகளையெல்லாம் பொய்யாக்கி அந்த அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார் ஸ்காட் மோரிசன்.
How good is Australia? I have always believed in miracles and tonight we've been delivered another one.
தொடர்ந்து லேபர் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து பில் ஷார்டன் விலக, ஆந்தனி அல்பனீசி பதவிக்கு வர, இவையெல்லாம் அரசியலில் நடந்த தொடர்ந்த நிகழ்வுகள். இந்த தேர்தல் வெற்றியோடு சப்தமில்லாத சாதனை ஒன்றும் ஆஸ்திரேலிய வரலாற்றில் நிகழ்ந்தது. பூர்வீக குடிமக்களின் நலன்களுக்காக இயங்கும் மினிஸ்ட்ரி ஃபார் இண்டிஜினஸ் அஃபேர்ஸுக்கு இதுவரை பிற இனத்தை சார்ந்தவர்களே அமைச்சர்களாக இருந்துள்ளார்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்னர் பூர்வீக குடிமக்கள் பின்னணி கொண்ட ஒருவர் முதன்முறையாக இந்த துறைக்கு அமைச்சராக்கப்பட்டார். கென் வாய்ட் பூர்வீக குடிமக்கள் நலத்துறையின் அமைச்சரானார். ஏழ்மையில் பிறந்து அதிலிருந்து உயர்ந்து நாட்டின் தலைவிதியை எழுதும் கேபினட் அமைச்சரவையில் அமர்வது எண்ணி பார்க்க இயலாத ஒன்று என்றார் கென் வாய்ட்.
But it would have been tears of seeing a kid who lived in poverty make it into this place but then become a minister. And they would have realised that I sit with other ministers who make all the decisions at the cabinet table for this nation. That's a powerful place to be in.
ஃபெடரல் தேர்தலின் குதூகலம் அப்படி நிறைவடைய நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் இந்த ஆண்டு தேர்தலை சந்தித்தது முக்கிய நிகழ்வு. தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்பது போல நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் லிபரல் கட்சி முன்பிருந்த இடங்களில் பலவற்றை இழந்தாலும் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் லிபரல் கட்சியை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்.
That the next government in New South Wales will be the Berejiklian Barilaro government.
நாட்டின் அதி உயர் பதவி கவர்னர் ஜெனரல் பதவி. அரசையே கலைக்கும் அதிகாரம் கொண்ட பதவி இது. நாட்டின் 27 கவர்னர் ஜெனரலாக டேவிட் ஹேர்லி அவர்கள் July 1 பொறுப்பேற்றார்.
I, David John Hurley, do swear that I will be faithful and bear true allegiance to Her Majesty Queen Elizabeth II.
டேவிட் ஹேர்லியின் பதவிக்காலம் 5 அதாவது 2024 அவர் பதவிக்காலம் நிறைவடையும். ஆஸ்திரேலிய நிகழ்வில் முன்னாள் பிரதமர் பாப் ஹாக் அவர்களின் மறைவு குறிப்பிடத்தகுந்த ஒன்று. லேபர் கட்சியை சார்ந்தவராக அவர் இருந்தாலும் எதிர்க்கட்சிகளாலும் கொண்டாடப்பட்ட அரசியல் பிதாமகன் பாப் ஹாக். ஆஸ்திரேலியாவை நேசித்தவன் இவன் என்றே தான் நினைவுகூரப்பட வேண்டும் என்றார் பாப் ஹாக்.
I hope they still will think of me as the Bob Hawke that they got to know, a bloke who loved his country and loves Australians, who in the end is essentially a dinky die Australian.
ஆஸ்திரேலிய அரசியலில் முக்கிய நிகழ்வில் ஒன்றாக ஆஸ்திரேலியா சர்வதேச நெருக்கடியை சந்தித்ததை குறிப்பிடலாம். குறிப்பாக சீனாவின் மனித உரிமை மீறல், தெற்கு சீன கடலில் சீன ஆதிக்கம், ஆஸ்திரேலியாவில் சீனா உளவு பார்த்ததாக எழுந்த செய்திகள் என்று சீன ஆஸ்திரேலிய உறவு கசந்த ஆண்டு இந்த ஆண்டு. ஆஸ்திரேலியா சீனா அல்ல, சீனா ஆஸ்திரேலியா அல்ல என்று முழங்கினார் பிரதமர் ஸ்காட்
மோரிசன். We're not looking to take up their system. They're not looking to take up ours. We respect each other's sovereignty. And Australia will always be Australia.
ஒவ்வொரு நாடும் உலகில் மீசை முறுக்குவது அதன் பொருளாதார வலிமையை வைத்தே. அகப்பை குறைந்தால் கொழுப்பெல்லாம் அடங்கும் என்பார்கள் இல்லையா? உலகின் வலுவான பொருளாதாரத்தில் ஆஸ்திரேலிய பொருளாதாரம் ஒன்று. ஆணை படுத்தால் குதிரை உயரம் என்பார்கள். எனவே பொருளாதாரம் எனும் யானை படுத்துவிட்டால் ஆஸ்திரேலியாவின் கதி அதோ கதிதான் என்ற அச்சம் ஆஸ்திரேலியாவை சூழ்ந்த ஆண்டு இந்த ஆண்டு. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு வட்டி விகிதம் 3 முறை குறைக்கப்பட்டு 0.75% என்பது அஃபீஷியல் கேஷ் ரேட் என்று அடிமாட்டு விலைக்கு குறைக்கப்பட்டது. இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கு தரப்பட்ட அதிர்ச்சி வைத்தியம் அடுத்த ஆண்டும் தொடரும் என்றே பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றார்கள்.
In fact, very low rates are the norm around the world. Australia and New Zealand are coming to that norm a lot later than other countries.
கைக்குருவியை கொண்டு காட்டுக்குருவியை பிடிக்கும் யுக்தி கொண்டது இம்மிகிரேஷன் பாலிசி. குடியேற்றவாசிகளின் மூலம் நாட்டின் வளம் தொடரப்பட வேண்டும் என்பதே அந்த கொள்கையின் அடிப்படை யுக்தி. கடந்த காலங்களில் அடிப்படையாக இருந்து வந்த இந்த கொள்கை தற்போது நகரங்களின் மக்கள் தொகை அதிகரிப்பு, போக்குவரத்து நெருக்கடி என்று அனைத்திற்கும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையே காரணம் என்று விமர்சனம் எழுந்ததால் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டுமென்ற செய்தி வந்தது எழுந்தது. இதனையடுத்து இம்மிகிரேஷன் கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்று லிபரல் கட்சி முடிவு செய்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிரந்தரமாக குடியேற 2 லட்சம் பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் 160,000 பேர் மட்டுமே இந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்டார்கள். கடந்த ஆண்டை விட 30,000 பேர் குறைவாகவே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்படி குறைவானவர்களையே நாட்டில் நிரந்தரமாக அனுமதிப்பது எனும் கொள்கையை அரசு இனி ஆண்டுகளில் தொடரப்போகிறது. மட்டுமல்ல, அப்படி நிரந்தரமாக குடியேற வரும் மக்கள் சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன் எனும் 3 நகரங்கள் தவிர்த்து பிற நகரங்கள் அல்லது பிராந்தியங்களில் குடியேறும் வகையில் விசா முறை இம்மிகிரேஷன் பாலிசி குடியேற்றவாசிகளின் கொள்கை இந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற மக்களை வரவேற்கும் அதே வேளையில் அவர்கள் எங்கு குடியேற வேண்டும் என்பதில் தாம் புதிய கொள்கை வகுத்திருப்பதாக குடிவரவுத்துறை அமைச்சர் டேவிட் கால்மன் விளக்கினார்.
It's important that the government focuses not just on the total number of migrants, but also the distribution of where they go. And what we're saying is we're focusing very much on ensuring that people do settle in regional Australia where those opportunities are.
நாட்டில் எப்போதுமே பரபரப்பை கிளப்பும் மற்றொரு செய்தி அகதிகள் தொடர்பான கொள்கை. படகு வழியாக வரும் யாரையும் நாட்டில் அனுமதிப்பதில்லை என்ற கொள்கையில் கனமழை பெய்தாலும் கருங்கல் கரையாது என்பது போல மிக உறுதியாக உள்ளது அரசு. படகு வழி வந்து தற்போது மானஸ் மற்றும் நவுரு தீவுகளில் உள்ளவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு வர வழிவகை செய்யும் 2018 மெடிவேக்ஸ் சட்டத்தை இந்த ஆண்டு அதிரடியாக ரத்து செய்தது அரசு. மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு மிதித்த கதையாக நொந்துபோன அகதிகளுக்கு அடுத்த அடி என்று அகதிகளுக்காக குரல் தருவோர் வர்ணித்தார்கள், விமர்சித்தார்கள். செனட் அவையில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மெடிவேக் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அந்த ஒரே ஒரு வாக்கை அரசுக்கு ஆதரவாக தந்தவர் டஸ்மேனிய மாநிலத்தை சார்ந்த செனட்டர் ஜாக்கி லாம்பி அவர்கள்.
We've worked to an outcome I believe we both want. Which is an outcome that our borders are secure, the boats have stopped and sick people aren't dying waiting for treatment. And as a result of that work, I'm satisfied, I'm more than satisfied that the conditions are now in place to allow Medivac to be repealed. The conditions that led to Medivac being passed are the same as the conditions today.
மேலும் இலங்கை தமிழ் குடும்பம் பிரியா நடேஷ் தொடர்பான செய்திகள் நாடு முழுவதும் அதிர்ச்சி, கவலை என்ற அலைகளை ஏற்படுத்தின. பிரியா குடும்பம் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தீவில் அகதி அந்தஸ்து கோரி எல்லையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். கல்யாண வீட்டில் பந்தற்கால கட்டிட்டு அலறவ செத்த வீட்டில் சும்மா இருப்பாளா என்ற கதையாக பொதுவாகவே அகதி விஷயத்தில் மிக கடுமையாக நடந்து கொள்வதாக பார்க்கப்படுகின்ற அமைச்சர் பீட்டர் டட்டன் அவர்கள் பிரியா நடேஷ் குடும்ப அகதி அம்சத்தில் இவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பியே தீர்வது என்பதில் பிடிவாதமாக இருப்பதாக செய்திகள் வந்தன. இந்த ஆண்டில் நடந்த ஆஸ்திரேலியாவின் பிற முக்கிய செய்திகள் சிலவற்றை பார்ப்போமே. விக்டோரிய மாநிலத்திலும் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்திலும் யூத்தனேஷியா என்று அழைக்கப்படுகின்ற கருணை கொலையை அனுமதிக்கும் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. கத்தோலிக்க சமயத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கார்டினல் ஜார்ஜ் பெல் அவர்கள் சிறுவர் பாலியல் தொடர்பான வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படுவதாக நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்.
This means that I sentence you to a total effective sentence of 6 years imprisonment. I set a non-parole period of 3 years and 8 months. That means you will become eligible to apply for parole after serving this non-parole period.
பூர்வீக குடிமக்களின் பாரம்பரியமிக்க உலுரு மலையில் பொதுமக்கள் ஏற விதிக்கப்பட்ட தடை இந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் நடைமுறைக்கு வந்தது. முதியோர்களுக்கான சேவைகள், முதியோர் இல்லங்களில் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்ற முறைகேடுகளை ஆராய அரசு அமைத்த முழு விசாரணை ராயல் கமிஷன் தனது இறுதி அறிக்கையை இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அரசிடம் கையளித்தது. ஆஸ்திரேலியாவை இந்த ஆண்டு கலங்கவும் அச்சப்படவும் வைத்த நிகழ்வுகள் வரலாறு காணாத வறட்சியும் தொடரும் காட்டுத்தீயும். வறட்சி நிவாரணத்திற்கு அரசு $1 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்து நிவாரணம் கடன் உதவிகளை வழங்கி விவசாயிகளின் நெஞ்சில் பால் வார்த்தது. ஆனால் பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பதைப் போல வறட்சி தொடர்ந்து வந்தது காட்டுத்தீ.
Catastrophic. It's the highest fire danger rating in Australia. And it's been issued for parts of New South Wales, including the Greater Sydney area.
Catastrophic fire dangers are as bad as it gets. These are the very worst of conditions.
இதுவரை குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், சவுத் ஆஸ்திரேலியா எனும் மாநிலங்களில் பல நூற்றுக்கணக்கான வீடுகள் தீக்கிரையாயின. பல கோடி டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் நாசமடைந்தன. கோலா உள்ளிட்ட மக்கள் நேசிக்கும் அரிய விலங்குகள் உயிரிழந்தன. காட்டுத் தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு படையை சார்ந்த தன்னார்வ தொண்டு ஊழியர்கள் பலியானார்கள்.
And it was smoky. It really was. I have never seen it so bad. I've lived in Sydney on and off all my life. And I've never seen the smoke this bad. In fact, I haven't seen this bad anywhere.
உரலிலே தலை மாட்டிக்கொண்டபின் உலக்கிற்கு பயப்பட்டா தீருமா என்ற நிலையாக காட்டு தீயிலிருந்து எப்படி நாட்டையும் மக்களையும் உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாப்பது என்று அரசு பல்முனை திட்டங்களை வகுத்து வருகிறது. தொடர்ந்தும் காட்டு தீ பற்றி எரிகிறது. கோடை காலம் தொடரும் இந்த வேளையில் கடலில் குளிக்க செல்வோர் உயிரிழக்கும் அபாயமும் தொடர்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மட்டுமே நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 129 பேர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் சீனா, இந்தியா, நேபாள நாட்டை சார்ந்தவர்கள். விக்டோரிய மாநிலத்தில் கடந்த ஆண்டு 17 பேர் நீரில் உயிரிழந்துள்ளார்கள். எதிர்வரும் ஆண்டில் இது தொடரக்கூடாது என்கிறார் விக்டோரிய மாநில காவல்துறை அமைச்சர் லீசா நெவில் அவர்கள்.
What we know last year is that we had a record number of deaths over the summer period, 17 above the sort of average, and we need and want to do something about that.
2019ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா தேர்தல் வெற்றி, பொருளாதார சரிவு, வறட்சி, காட்டு தீ எனும் தடங்களுடன் கடந்து செல்கிறது. ஆனாலும் பறக்கிற பறவைக்கு ஏது தூரம் என்ற கதையாக ஆஸ்திரேலியா நம்பிக்கையுடனேயே பறந்து 2020 நுழைகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.